விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 18.
எனதருமை அன்புள்ளங்களே, இவ்வாண்டு ஜனவரி 12 இறைவனின் பெயர் இரக்கம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் இத்தாலிய நடிகரும் இயக்குநருமான ரொபெர்த்தோ பெனின்னி அவர்கள் கலந்து கொண்டார். திருத்தந்தையின் கருத்துக்களை உள்ளடக்கிய அந்த நூலை அவர் வாசித்ததிலிருந்து இரக்கத்தை பற்றி தான் அறிந்ததை அவர் இவ்வாறு விளக்கினார்.
இரக்கம் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து புன்னகைக்கும் ஒரு புண்ணியம் அல்ல, அது செயல்வடிவில் வெளியாகும் புண்ணியம். திருத்தந்தையை பொறுத்தவரை இரக்கம் என்பது சர்க்கரையில் தோய்த்தெடுக்கப்பட்ட புண்ணியம் அல்ல, தேவைப்பட்டால் அது மிக கசப்பான உண்மைகளை வெளிப்படுத்தும் புண்ணியம்
என்று பெனினி அவர்கள் கூறினார். அன்புள்ளங்களே, இரக்கத்தை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ள கருத்துக்களை சரியாக புரிந்து கொண்டால் அது எளிதான மிருதுவான உணர்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ளலாம். இரக்கம் ஓரிடத்தில் தங்கியிராது, தேவைப்பட்டால் அது எதிர்ப்புகள் எழும் சூழல்களுக்கு சென்று அங்கு உண்மையை நிலைநாட்டும் என்பது திருத்தந்தை வழங்கும் கருத்துக்களில் வெளிப்படுகின்றது. இந்த பின்னணியில் இன்று நாம் இயேசுவின் புதுமைகளில் நம் தேடலை தொடர்கின்றோம்.
இயேசு ஆற்றிய புதுமைகள் அவரது இரக்கத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்கள் என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் இயேசுவின் இரக்கம் வெறும் பரிதாபத்தால் எழும் உணர்வு அல்ல. அவரது இரக்கம் தேவையில் தவிப்பவர்களை தொடும் அதே வேளையில் அந்த தேவைகளை தவிப்பை உருவாக்குபவர்களையும் கேள்விக்கு உள்ளாக்குகின்றது என்பதை இயேசுவின் புதுமைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. இந்த கோணத்தில் நாம் இயேசு ஓய்வு நாளில் ஆற்றிய புதுமைகளை சிந்திக்க வேண்டும். குணமாக்கும் புதுமைகளில் பலவற்றை இயேசு ஓய்வு நாட்களில் நிகழ்த்தினார். லூக்கா நற்செய்தியில் பதிவு செய்யப்பட்டுள்ள புதுமைகளில் மூன்றில் ஒரு பகுதி ஓய்வு நாட்களில் நிகழ்ந்தவை. இயேசு ஆற்றியதாக லூக்கா கூறும் முதல் புதுமையே ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் நடந்தது. இந்த புதுமையை சிந்திப்பதற்கு முன் இப்புதுமை நிகழ்ந்த சூழலை நாம் சிந்திப்பது பயனளிக்கும்.
அன்பு இதயங்களே, இந்த புதுமை லூக்கா நற்செய்தி 4 கூறப்பட்டுள்ளது. இதே பிரிவில் கூறப்பட்டுள்ள மற்ற நிகழ்வுகள் இந்த புதுமையையும் இயேசுவையும் இன்னும் புரிந்து கொள்ள உதவும். லூக்கா நற்செய்தி 4 ஆரம்பத்தில் இயேசு அலகையால் சோதிக்கப்பட்ட நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சோதனைகளின் இறுதியில் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று நற்செய்தியாளர் லூக்கா கூறும் வார்த்தைகள் ஓர் எச்சரிக்கை போல் ஒலிக்கின்றன. ஏற்ற காலம் வரும் வரை என்ற சொற்றொடரை பல விவிலிய விரிவுரையாளர்கள் இயேசுவின் பாடுகளோடு இணைத்து சிந்தித்துள்ளனர். ஆனால் அலகை அவ்வளவு நேரம் காத்திருக்கவில்லை என்பதை லூக்கா நற்செய்தியின் 4 நமக்கு உணர்த்துகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, சோதனைகளை எதிர்கொண்ட இயேசு அடுத்ததாக தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு செல்கின்றார். அலகை அவரை தொடர்கின்றது. நாசரேத்து தொழுகை கூடத்தில் தன் பணிவாழ்வை பற்றி கூறுகின்றார் இயேசு. தன் பணிவாழ்வின் முக்கிய இலக்கு சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழும் வறியோர், சிறைப்பட்டோர், நோயுற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் என்று இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இயேசு தேர்ந்துள்ள இம்மக்கள் இறைவனாலும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து ஒரு பகுதியை இயேசு வாசிக்கின்றார். சமுதாயத்தின் விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டவர்களை இயேசு மீண்டும் மையத்திற்கு கொண்டு வர முயன்றதால் தொழுகை கூடத்தில் எதிர்ப்பு உருவாகின்றது. பொதுவாக தொழுகை கூடத்தில் இறைவனை தேடி அவர் தரும் அமைதியை, அருளை தேடிச் செல்வோம். அங்கு அந்த அமைதியை குலைக்க யாராவது முயன்றால் அவரை அவ்விடத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு மீண்டும் தங்கள் வழிபாட்டை தொடர வேண்டும்.
நாசரேத்திலோ இயேசுவை தொழுகை கூடத்திலிருந்து மட்டுமல்ல அன்பர்களே, இந்த உலகிலிருந்தே வெளியேற்றும் வண்ணம் வெறி கொண்டனர் மக்கள். அந்த கொலை வெறியை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் விவரிக்கின்றார்.
தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர்.
அன்ப இதயங்களே, தொழுகை கூடங்களில் இத்தகைய வெறி உருவாகக் கூடுமா? உருவாகியுள்ளது என்பதை நாம் மிகுந்த வேதனையோடு உணர்ந்து வருகின்றோம். அண்மைய ஆண்டுகளில் தொழுகை கூடங்களும் ஆலயங்களும் கட்டுக்கடங்காத வெறிக்கு இலக்காகி வருவதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆலயங்களுக்கு உள்ளும் ஆலயங்களுக்கு வெளியிலும் உருவாகும் இத்தகைய வெறியை தூண்டிவிடுவது தீய சக்திகளே என்பதை அனைவரும் அறிவோம். இந்த தீய சக்திகள் இறைவனின் பெயரால், மதத்தின் பெயரால் செயலாற்றுவது நம் வேதனையை கூட்டியுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, தன் சொந்த ஊரில் அதுவும் தொழுகை கூடத்தில் எதிர்ப்பையும் வெறியையும் உணர்ந்த இயேசு நமக்கேன் வம்பு என்ற எண்ணத்தில் இனி தொழுகை கூடங்களில் நுழைய வேண்டாம் என்று தீர்மானித்திருந்தால் மீட்பளிக்கும் நற்செய்தி தொடர்ந்திருக்காது. இயேசு தான் சென்ற அடுத்த ஊரில் மீண்டும் தொழுகை கூடத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதை லூக்கா நற்செய்தியின் 4 பிரிவு நமக்கு உணர்த்துகின்றது. கப்பர்நகூம் ஊரில் தொழுகை கூடத்தில் இயேசுதன் போதனைகளை வார்த்தைகளோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் செயல் வடிவிலும் வெளிப்படுத்தினார். இயேசு ஆற்றிய முதல் புதுமை என்று லூக்கா நற்செய்தியில் நாம் காண்பது இதுதான்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 4. பின்பு இயேசு கலிலேயாவிலுள்ள கபர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், "ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்" என்று உரத்த குரலில் கத்தியது. "வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ" என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, "எப்படி பேசுகிறார் பாருங்கள்! அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே" என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது.
ஓய்வு நாளை மீறுவது பெரும் பிரச்சனை. அதையும் இறைவன் சந்நிதியில் தொழுகை கூடத்தில் மீறுவது அதைவிடப் பெரும் பிரச்சனை. இயேசு ஏன் இப்படி செய்தார்? அவர் பிரச்சனைகளை தேடிச் சென்றாரா? மேலோட்டமாக பார்த்தால் அப்படி தோன்றலாம். ஆனால் இன்னும் ஆழமாய் தேடினால் இயேசு இவற்றை ஒரு தீர்மானத்தோடு செய்வது விளங்கும். தன் புதுமைகளால் தனியொருவர் மட்டும் பயன்பெற வேண்டும் என இயேசு நினைத்திருந்தால் ஊருக்கு வெளியே தனியொரு இடத்தில் புதுமைகளை செய்திருக்கலாம். அல்லது தேவையுள்ளவர் வீடு தேடிச் சென்று புதுமைகளை செய்திருக்கலாம். ஆனால் ஓய்வு நாளன்று தொழுகை கூடத்தில் ஆற்றிய புதுமைகளில் இயேசுவின் எண்ணங்கள் வேறு வகையில் இருந்ததால் பிரச்சனைகளுக்கு மத்தியில், கேள்விகளுக்கு மத்தியில் புதுமைகளை ஆற்றுகின்றார். யூதர்களுக்கும் யூத மதத் தலைவர்களுக்கும் ஓய்வு நாள் குறித்த பாடங்களை சொல்லித் தருவது இயேசுவின் தலையாய குறிக்கோளாகத் தெரிகின்றது. நாமும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வது நல்லதுதானே?
அன்பு இதயங்களே, தனிப்பட்டோரின் உடல் நோயை மட்டும் குணமாக்குவது இயேசுவின் நோக்கம் அல்ல. மாறாக மனதிலும் சமுதாயத்திலும் காணப்படும் நோய்களை குணமாக்குவதும் இயேசுவின் நோக்கம். இயேசுவின் இரக்கம் வெறும் பரிதாபத்தால் எழும் பதிலிருப்பு அல்ல. ஓய்வு நாளையும் தொழுகை கூடத்தையும் இணைத்து இயேசு ஆற்றிய முதல் புதுமை அவரை குறித்து நல்ல எண்ணங்களை மக்கள் மனதில் பதித்தன என்று இந்த புதுமையின் இறுதி வரிகள் கூறுகின்றன. ஆனால் அன்புள்ளங்களே, லூக்கா நற்செய்தி 6 பிரிவில் மீண்டும் இயேசு ஓய்வு நாள் ஒன்றில் தொழுகை கூடத்தில் ஆற்றும் மற்றொரு புதுமை மாறுபட்ட பதிலிருப்பை மக்கள் மத்தியில் உருவாக்குகின்றது. இந்த புதுமையை நமது அடுத்த தேடலில் சிந்திப்போம்.
விபிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.